கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவன்ற நாமத்திலே சமத்திலே வருகிறோம் அப்பா. இப்படியா இம்மை ஆராதித்து துதித்த ஆண்டவரே மத நாமத்தை மயப்படுத்தி உயர்த்தினோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே மத வார்த்தைக்கா வருகிறோம் அப்பா. ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே அஜீவன் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே நியாயந்திக்க போற வார்த்தைகள் ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்தாலும் மது வார்த்தை ஒளியாது கர்த்தாவே ஆண்டவரே மது வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே கொடுக்க என்ன சிலுவையில் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே மது நாமம் மயப்பட்டு ஆண்டவரே மது நாமம் உயர்த்தப்படத்தக்கதாய் கிருபையாய் நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே. ஆமே. நான் உட்கார் வேதத்தை நாம் வாசிக்கும் போது எங்களுக்கு சிலருக்கு சில அதிகாரம் தான் பிடிக்கும் இல்லையா, சிலருக்கு நீதிமொழிகள் நன்கு விருப்பம் இல்லையா, நல்லது ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது நல்லது. சிலருக்கு சங்கீதம் தான் பிடிக்கும், சிலர் உன்னத பாட்டு தொடவே மாட்டார்கள், அதிலே அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்த புத்தகத்தை தொடவே மாட்டார்கள், சிலருக்கு பயம். எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. தானியேலுக்கு அன்றைக்கு வாசிக்கும் போது இந்த காரியத்தை குறித்து நீ முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. அப்ப அவங்க கலங்கி தவிக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு வெளிப்படுத்தும் புத்தகத்திலே வாசித்து பார்த்தால் அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை குறித்து நீ நடக்க போற காரியங்களை குறித்தும் அநேக காரியங்களை தேவன் விளக்கி ஜோவான் மூலம் பத்மதீவில வைத்து அநேக காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நாம் வெளிப்படுத்தும் புத்தகத்தை ஆராய்ந்து பொறுத்திருந்து தியானித்து சில தானிய புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை ஒப்பிட்டு காரியங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்தா தான் அதேவனுடைய இரண்டாம் வருகை அதை குறித்தும் அதில் இரகசிய வருகை பகிரங்க வருகை குறித்தும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த கொஞ்ச நேரத்திலே நாங்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்து முடியும் என்று சொல்ல முடியாது. அதில் ஒரு கொஞ்ச பகுதியை தான் நாம் பார்த்துக் கொள்ள முடியும். அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பார்க்க போகிறோம். ஆசீர்வாதியை பெற்று பார்த்துக் கொண்டிருந்தோம் இல்லையா, அஞ்சு மாதம் முடியுது, ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் ஒரு கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய இரகசிய வருகை இரண்டாம் வருகை, இதை குறித்து நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே ஆண்டவராகிய இந்த தலையங்கம் பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து ஒரு சில பகுதியை குறித்து பார்த்து கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பார்க்க போனால் அந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கிரேக்க மொழியிலே மூன்று காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பரோசியா என்று PARO USIA என்ற காரியத்தை குறித்து, இதுக்கு சரியான அர்த்தம் நேர் தரிசனம் அல்லது நேரடியாக வருதல் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் 24 முறை இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியில். இரண்டாவது காரியங்களை பார்த்தால் அப்போகலூபிஸ் என்று சொல்லப்படுது, APOKALUPSIA. இது என்று சொன்னால் வெளிப்பாடு அல்லது வருகை என்ற அர்த்தம் கொள்வதாய் இருக்கிறது. மூன்றாவது காரியத்தை பார்த்தால் எபிபானியா என்று சொல்லப்படுறது, EPIPHANEIA. இது தோன்றுதல் அல்லது பிரசன்னம் ஆகுதல். வேதத்தில் சில மொழி காரியங்களை சொல்ல பிரசன்னம். மூன்று காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று நேரடியாக வருதல் நேர் தரிசனம், இரண்டாவது பார்த்தால் வெளிப்பாடு வருகை, மூன்றாவது தோன்றுதல் அல்லது பிரசன்னம் ஆகுதல். ஆகவே நாளொன்று வருகிறது, அந்நாளில் கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். ரகசியமா வரப்போகிறார், பகிரங்கமா வரப்போகிறார். ஆகவே நான் முந்தி ஒரு முறை நான் பிரசங்கித்து ஞாபகம் என்று ரகசிய வருகை உண்டா என்ற காரியத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதத்தில் சொன்ன பொதுப்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். ஒரு காரியத்தை எடுத்து அப்படியே விளக்கி சொல்ல காரியம் இல்லை, பொதுப்படியான காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 10-11 அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 10-11 இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நாங்கள் திரும்ப பார்ப்போம் இந்த வசனத்தை.
அவர்கள் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் ரெண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனிதரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
தேவ தூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 3 உயிர்த்தெழுந்து 40 எல்லாருக்கும் தரிசனமாகி ஊழியலை பெறப்படுத்தி தைரியப்படுத்தி அவருடைய அவசுவாசங்களை நீக்கி எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட காரியத்திலே கூடி அங்கு நிற்கும் போது அவர்கள் அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிற இதோ வெண்மையான வசனத்தை ரெண்டு பேர் வந்து ரெண்டு தூதர்கள் வந்து, கலிலேயாக மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எப்படியா இவர் வானத்துக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். இதுதான் எங்கள் நம்பிக்கை, எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நாங்கள் தேவனை ஆராதிக்கிற துதிக்கிறதுக்கு பைபிள் சொல்லிய காரியங்கள் இப்படி நடவுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்றதுக்கு காரணம் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரி, இந்த பரமேறுதலை குறித்து விளக்குகின்ற காரியத்திலே பார்த்தால் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார். எப்படியாக? நான் முதல் சொன்னேன், நேரடியாக அவர் என்ன செய்கிறார்? பரமேறுகிறார். எப்படி? ஆவிக்குரிய சரீரத்தோட அவர் பரமேறுகிறார். அது மட்டுமல்ல, பலர் காணும்படியாய் அவர் என்ன செய்கிறார்? பரமேறி செல்லுகிறார். அது மட்டுமல்ல, அது வல்லமையோடு அவர் பரமேறிச்சிருக்கிறார். இந்த பிளைட்லயே ஒன்றிலையும் செல்லையில வல்லமையோடு மேகங்கள் நடுவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் கோலம் எடுத்து எல்லாவற்றையும் விட்டு வெறுமையா இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் 2 வருகையிலோ அவர் மகிமையின் கோலமாக இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த வருகை குறித்து காரியங்களை பார்த்தால் ரகசிய வருகை என்று இருக்கிறது. இக்காலம் கேட்கும் யாருக்கு? அவருக்கு ஆயத்தமாக உள்ளவர்களுக்கு மாத்திரம் அந்த சத்தம் கேட்கும். அப்போது ஒரு நொடி பொழுதில் மறுரூபம், அன்றை படித்த பாட்டு மறுரூபம் ஆவோம் என்று சொல்லப்படுது. சரி, ரகசிய வருகை குறித்தும் வேதத்திலே அதே பிறகு பார்த்தால் 1000 அரசாட்சி குறித்தும் பிசாசு கட்டப்படுற காரியங்களை குறித்தும், அதே நேரத்திலே பிறகு பார்த்தால் பகிரங்க வரியை குறித்தும் வேதத்திலே அதிக வேத ஆதாரங்களோடு காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறன. ஆனால் இதை குறித்து வேதத்திலே 2 வசனங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று ரகசிய வருகை, ஒன்று பகிரங்க வருகை. அப்படி என்று சொன்னால் ரகசிய வருகை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, 1 தெசலோனிக்கேயர் 4:15 15-16-17
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
சரி, இது ரகசிய வருகை. ஏனென்று சொன்னால் அதுல சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடுக்கு நாம் நித்திரை அடைவதில்லை என்று முந்தி கொள்வதில்லை. அதற்கு பாருங்கள் அசல். ஏனெனில் கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோட சத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அங்க தூதரர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். எப்படி அவர் எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். அப்ப இங்கே பார்க்கிறோம் என்னென்று அவர் வருவார். அப்படி மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பிறகு உயிரோடுக்கு நாம ஒரு நடைப்படுதலே அவரோட கூட சேர்ந்து நாங்கள் செல்வோம் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது. இது ரகசிய வருகை. நான் குழம்பிக் கொள்ளக்கூடாது. ரகசிய வருகை முன்னுக்கு பகிரங்க வருகையும் இருக்கு. அவை அதுல நாம் ஜாக்கிரதை பாருங்கள். வெளிப்பத புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல முதலாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பகிரங்க வருகை. பகிரங்கமாக தேவன் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்படி ரகசிய வருகையிலே அவருக்கு ஆயத்தமுள்ளவர்கள் மட்டும், அவருக்கு மறித்தவர்கள் முதல் எழுந்திருப்பார்கள். அடுத்தது அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவரோடு கூட ஒரு நொடி பொழுதில் மர்மமாகும். சரி, பகிரங்க வருகை குறித்து பார்த்தால் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசியுங்கள்.
இதோ மிருகங்களுடனே வருகிறார், மிருகங்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன்,
ஆமேன். மிருகங்களுடன் கூட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை அடித்தவர்களும் அவரை சித்திரவதை பத்திரிகைகள் அவரை பரிகாசம் பண்ணவர்கள் எல்லாரும் காட்பார்கள். இது பகிரங்க வருகை. அப்ப ரகசிய வருகை என்ன, பகிரங்க வருகை என்ன என்ற காரியங்களை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். சரி, ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சாட்சிகளை குறித்து பார்த்தால் வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி அநேக சரித்திரம் சாட்சி பெற முடியும். கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அதை எவரும் உலகத்தில் எவருமே மாற்ற முடியாது. இயேசு பிறக்கவில்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. என்ன சரித்திரத்தையே மாற்றி இருக்கிறார். அதே போல அவருடைய சிறுவை மரணத்தில் நின்றும் தோன்றிய சபையின் ஆரம்ப வளர்ச்சி ஆகியவற்றையும் சரித்திரம் ஏராளமாக எழுதியிருக்கிறது. இந்த சபையின் சரித்திரத்தின் முடிவு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அப்ப சபைக்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். அவர் சம்பாதிக்கொண்ட சபையை குறித்து ஒரு முடிவு இருக்க வேண்டும். அவர் ரத்தினால் சம்பாதிக்கொண்ட சபைக்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். எங்கள் நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். எனக்கு ஒரு கொலைக்காட்டிலே பார்த்தபோது எனக்கு மிகவும் ஒரு கஷ்டமாக இருந்தது. அந்த வார்த்தையை கேட்க நன்கு எனக்கு முதல் ரசிக்கப்பட்டவர், எத்தனையோ ஊழியங்களை செய்த ஒருவர், அவர் சொல்லுகிறார் ரகசிய வருகை உபத்திர காலத்திலேயோ மகா உபத்திர காலத்திலேயோ நடக்கலாம், எப்படி நடக்கும்னு தெரியாது. அப்படி என்று சொன்னா ஆண்டவற்ற வார்த்தை என்ன? அப்ப உபத்திர காலத்தில் ஜீவிக்கிறேன்டா, ஏழு வருஷத்தை குறித்து அங்க டேனியல் சொல்லியிருக்கா. மேசியா சங்கரிக்கப்படுகிறது, மீதி ஏழு வருஷம், ஏழு வருஷத்தில் மூன்று வருடம் உபத்திர காலம், மகா உபத்திர உபத்திர காலத்தில் நீ இருக்கா, முத்திரை தரிக்க வேண்டும், நீ ரத்த சாட்சியா மறிக்க வேண்டும் இல்லாவிட்டால். ஒருவரும் வாங்கவும் விற்கவும் முடியாது. அவர் எப்படி ஜீவிக்கிறது? மிக கஷ்டமா இருந்தது எனக்கு அதை கேட்க. ஆண்டவர் இவ்வளவு விஷயமா இவ்வளவு விதமா உங்களுக்கு விளக்கி அந்த காரியங்களை விளக்கி சொல்ற எத்தனை போதகர்கள் மூலம் இந்த காரியத்தை இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஜோபு ஞானப்பிராசன் அவருடைய புத்தகத்தை எடுத்து வாசி பாருங்க. இன்னும் அநேகருடைய அம்பரம் சொல்லி இருக்கிறார், இன்னும் அநேகர் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்களை எடுத்து வாசித்து பாருங்க. இரண்டாம் வருகை குறித்து எப்படி இரகசிய வருகை குறித்து என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் குழம்பி போகக்கூடாது, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது காலமா இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை உண்டு, சபையின் முடிவு அது மூலமல்ல நித்திய மோட்ச வாழ்க்கை உண்டு. ஆகவே ஆண்டவராக இயேசு மீண்டும் நிச்சயமாய் பூமிக்கு ரகசியமாய் பகிரங்கமாய் வரப்போகிறார் என்று காத்திருக்கிற ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் திடீரென்று காணாமல் போவார்கள் என்று சரித்திர ஏடுகளில் எழுதப்படும் நாள் அதி தூரத்தில் இல்லை. கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று எப்படி எழுதினார்களோ நாங்க பார்க்க மாட்டோம். ஆனா விடுபடுறவர்களும் அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு இருக்கிறவர்களும் திடீரென்று காணாமல் போட்டார்கள் என்று ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. என்னன்னு சொன்னால் அநேக தீக்கதரிசனங்கள் நிறைவேறுதலை நாங்கள் காண்கிறோம். சில தீக்கதரிசனம் மட்டும் நிறைவேற உள்ளதை குறித்து பார்க்கிறோம். சரி, சரித்திரம் சாட்சி பெறுவது குறித்து பார்க்கிறோம். அடுத்தது நாம் கிழமைக்கு மாதத்துக்கு ரெண்டு தினம் எடுக்கிற திருவிருந்து எங்களுக்கு சாட்சி பெறுகிறது. ஒன்று குருதியர் 11 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. சரித்திரம் சாட்சி பெறுறது. அடுத்தது நாம் திரு உட்கோட்ட திருவிருந்து என்ன சாட்சி சொல்றதுன்னு பாருங்க.
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு
இல்ல 26:11-26.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவரை மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும். அப்ப அவர் வருகிறார், திருவிருந்து சாட்சி பகிர்கிறது, அவை நினைப்பூட்டுகிறது. கர்த்தர் வருமளவும் என்ற குறிப்பு அவர் வருவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாம் திருவிருந்திலே பங்கு கொள்ளும் போது நாம் நினைக்கிறார் அவர் மீண்டும் வருகிறார். கர்த்தரம் சாட்சி படுகிறது, திருவிருந்திலே நாங்கள் எடுக்கிற திருவிருந்து சாட்சி படுகிறது. அது மட்டுமல்ல அப்போஸ்தலரின் வீர சாட்சிகளை குறித்து பார்த்தால் அது அநேகம், எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஒன்று சில காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போஸ்தலராக பவுலை குறித்து பார்த்தால் அவர் அநேகமா எல்லாவற்றையும் சபையை நிறுவனவர். கிட்டத்தட்ட 14 நிருபங்களை புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். 14 நிருபங்களை அவர் எழுதியுள்ளார். அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் வருகையும் தனது சரீரம் அற்பமான சரீரம் மரணமாகுதலை குறித்தும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எப்ப 1900 வருடங்களுக்கு மேல் முந்தியே அவர் என்ன செய்கிறார், இந்த அற்பமான சரீரம் மறுவாக்கப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அப்ப நாம் இன்றைக்கு இருக்கிற காலம் பிரிப்பேர் 3:20-21 அவர் எழுதுகிற காரியங்களை குறித்தான் சொல்லுகிறார். பாருங்கள் பிரிப்பேர் 3:20-21
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே.
நம்முடைய குடியிருப்போ
பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பாருங்க, அன்றைக்கு அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த பூமியை இன்னும் 1000 வருஷம் நாங்க வாழுவோம், இல்ல அதுக்கு கூட வாழுவோம்ன்றதான் எங்களுக்கு காரியங்கள் இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? பாருங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
பாருங்கள், இந்த அற்பமான சரீரத்தை என்ன செய்யறார்? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எவ்வளவு நம்பிக்கை அவன்ற பாருங்க. இவ்வளவு சபைகளை நிறுவி இப்படியான காரியங்களை செய்து பிரிப்பேற்கு எழுதும் போது இவ்வளவு உறுதியா எழுதுகிறானே, அது சிறையில இருந்து எங்கேயும் இல்ல, சிறையில நாடு சங்கிலிகளா கட்டுப்பட்டு வீட்டு காவல்ல இருக்கும் போதே இந்த காரியத்தை பிரிப்பேற்கு எழுதுறான். நாங்க என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிருவோம். அவங்க நம்பிக்கைய பாருங்களேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்கட நம்பிக்கை என்ன? இன்றைக்கு நாங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அது மாத்திரமில்ல, இவர் தீத்துக்கு தீத்து இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து அது என்ன சொல்றார் அவர்? அவன் சொல்ற காரியத்தை குறித்து பார்க்க தீத்து இரண்டாம் அதிகாரம் 12-13 வசனம்.
நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களால் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு.
என்னது என்ன பாக்கியம்? ஆனந்த. அவர் நம்பி இருக்கிற பாக்கியம் என்னது? ஆனந்த பாக்கியம். எது? அற்புதமான சர்வம் அருவம் ஆகிறது அவருக்கு ஆனந்த பாக்கியம். அது எங்களுக்கு இருக்கா? அவர் சொல்லுகிறார், நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவனுடைய நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். அப்படி இருந்தாத்தான் அவருடைய வருகையில வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். பாருங்க அவர் நான் நம்பிக்கிற ஆனந்த பாக்கியம்
மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும்.
நம்ம ஆரம்பத்தில் கிரீக் வேர்ட்ஸ்ல பிரசன்னம் ஆகிறதுக்கும்
எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது.
நமக்கு போதிக்கிறது எது? வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதம் போதிக்குது. ஆமா, நாங்க அப்படி ஜீவனம் பண்ணுகிறோமா? இனிமாய் எபிரேயர்கள் ஆட்சியன் சொல்லுகிறார் எடுக்கத்தில் 9:27, அன்றியும் மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தை படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு ஆயிற்று. ஒரு மாறுதலும் இல்லை. பயிரங்க வரையில நியாயத்திற்கு உண்டு. நானும் நிக்கணும், எல்லாம் நிக்கணும், தப்பேதா? ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி ஜீவனம் பண்ணுகிறோம் இன்றைக்கு வாழ்றதே? அப்போஸ்தலர் பவுல் அன்றைய நாள் எப்படியா இருந்தது? ஆனந்த பாக்கியம். எங்களுக்கு ஆனந்த பாக்கியம் சபையில இல்ல, வேதத்தில இல்ல, ஜபத்தில இல்ல, பைபிள் ஸ்டடியில இல்ல, உபவாச கூட்டத்தில இல்ல, இராப்பளிப்பு கூட்டத்தில இல்ல, வேற இடத்துல இருக்கு. வெக்கப்பட்டு போவாய், பரதாபடக்க வேண்டிய வரும், உபத்திர காலம் வரும், தப்ப முடியாது. பயமுறுத்த சொல்லையில வேதத்தின்படிதான் நான் சொல்லுகிறேன். நானும் கூட தான் இந்த எடுத்த போது நானே பயந்தேன். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், அப்படியா நாம் ஜீவனம் பண்ணவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இன்னுமாய் நிருபத்திலே 5 7-8 வசனத்தை வாசி பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளமும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோட இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
கர்த்தரின் வருகை இப்ப யாக்கோபு இருக்க அப்பதற்கு கர்த்தரின் வருகை சாய்வே உண்டு. அப்ப இப்ப அதுல மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீடிய பொறுமை இறக்கம், நீடிய பொறுமை, மூணு தரம் சொல்லிக்கு ரெண்டு வசனத்துல. இப்படிக்கு சொல்றதே கத்த பிரமளம், நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் மேற்பனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடு பெருமையோட காத்திருங்கள். அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாயிருங்கள், காத்திருங்கள், நீடிய பொறுமையாயிருங்கள். மற்றவர்கள் பரிகாசற்றும் கிறிஸ்தவர்களே இதை சொல்றார்கள், வர்றா வர்றான்னு சொல்லி இத்தனை வருஷமாக சொல்றீங்க, எங்க அதிசீக்கிரமா வேற போக. அப்படியான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்களும் நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், தேவனுக்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சவயமாயிருக்கிற அப்போஸ்தலருடைய வீர சாட்சிகளை பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலின் சாட்சியை பாருங்கள், எபிரேயர்கள் நிருபருடைய சாட்சியை பாருங்கள், யாக்கோபின் சாட்சியை குறித்து பாருங்கள். இப்படி இருக்கிறது இனிமாய் யோவானை குறித்து பார்த்தால் அவரை எழுதித்திருக்கான்னு பாருங்க. ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
நீங்கள் ஒப்பாய் இருப்போம் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனா அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படி ஜீவனம் பண்ணுகிறோமா? அப்படி ஜீவிக்கிறோமா? உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறோம். அதனால தான் இங்கு வந்திருக்கிறோம், ஆராதிக்க துதிக்க தேவனை மயப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் அதன்படி வாழ வேண்டும். அதே போல அப்ப சொன்ன பேதுரு, அவரை சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொல்ற. அந்த பேதுரு ஒரு சாட்சியை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம், ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்து பத்தாம் வசனம் பார்த்தேன்.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடு என்று அகன்றுவோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துவோம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூமிகள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்.
பாருங்க இந்த காரியத்தில் குறித்து அப்போஸ்தலன் பேதுரு சொல்ற காரியத்தை குறித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. திருடன் வருகிற விதமாயிருக்கும் அவர் இரவிலே என்று சொல்லுகிறார். ஏன்னா இரவுலாம் திருடன் வருவான். அப்ப இதில் திருடன் வருகிறமா ஆண்டவர் வருவார். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியின் அதில் குறிகளும் அழிந்துப்போம். இரசவருகையும் பயிரங்கவரையும் குறித்தான் நான் சொல்லுகிறேன், தனி ஒன்றை எடுக்கவில்லை. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போவோம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். பேதுரு, சாரி, அப்போஸ்தலர் பேதுரு இந்த காரியத்தை எழுதுறார். இங்க எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். இதுதான் பிரச்சனையா இருக்கு நம்மளுக்கு. காத்திருக்கிறதுக்கு பயம் இல்லை, ஆயத்தமும் இல்லை, இரண்டும் வேணும். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூங்கள் வெந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாம் காத்திருக்கிறவளா, எதிர்பார்த்திருக்கிறவளா இருக்க வேண்டும். பேதுரு அன்றைக்கே அந்த காரியங்களை சொல்லி எழுதியிருக்கிற காத்திருக்கிறதுக்கு. அப்ப நாம் எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அப்ப சொன்ன பவுல் அபிரேயர்கள் எழுதின ஒரு அப்போஸ்தலர், யாரனு தெரியவில்லை இன்னும். யாக்கோபு எழுதின யுகத்தை குறித்து பார்க்கிறோம், ஜோவான் எழுதை குறித்து பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பேதுரு எழுதின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவருடைய ரகசிய விரை பகிரங்க வரைகளை குறித்து பகிரங்கமாய் பயத்தோடு அன்றைய நாளிலே ஆக்கியமாயிருந்தார்கள். இன்றைக்கு நாளைக்கு நாம் எப்படி இருக்கோம்? இன்று இயேசு வருவாரானால் எப்படி இருக்கும்? அது மாத்திரமில்ல, தீக்க தரிசிகள் எப்படி சாட்சி வாய்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒரு தீக்க குறித்து ஆதியாம புஸ்தகத்துக்கு வாருங்கள். அங்கே ஒரு தீக்க தரிசியை குறித்து அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாம 5 அதிகாரத்தில் தேவன் பூமியை அழிக்கிறதுக்கு முத நோவாக்கு கர்த்தரின் கண்களை கிருபை கிடைக்கிறதுக்கு முத 6 ஆதாமின் தலைமுறையிலே வந்த ஒருவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 5 24 வசனத்தை பார்த்தீங்க.
ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார்.
சரி, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். கிட்டத்தட்ட அவன் வாழ்ந்த வருஷங்கள் 3000 கிறிஸ்துக்கு முன் 3013 ஆண்டில் இருந்து 3378 ஆண்டு வரை, கிட்டத்தட்ட 365 அவன் எடுத்துக்கொண்ட. என்னன்னு சொன்னா முதல் வசனத்தை பார்த்தா 65 அவன் மெட்ராவை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்ல, அவன் 300 தேவனோடு சந்தித்துக்கிட்டு குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அப்படி சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மரணத்துக்கு சவால் கொடுத்து எப்படியான காலத்தில், மிகவும் மனுஷர் மோசமாய் நடந்து கொண்ட காலத்தில், 6 நீங்க வரும்போது அங்கதான் எல்லாத்தையும் தேவன் நீரினால் அழிக்கிறார். தேவன் மனசாப்பட்டார். அப்படியான காலத்தில் இந்த ஏனோக்குத்தான் தேவனாலே சந்தித்து 300 ஒரு நாள் 2 இல்ல, 300 தேவனோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாங்க இத்தனை வருஷம் வாழுவோம் தெரியாது. நாங்க தேவனோட சந்திக்கிறது இத்தனை வருஷங்களிலேயே நாங்கள் என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம், சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம். கிறிஸ்தவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனா என்ன இருக்கிறோம்? மகிழ்ச்சியெல்லாம் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, இதே ஏனோக்கு யூதா புத்தகத்தை பார்த்தால் அங்கே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. யூதா புத்தகம் 14-15 வசனம், ஒரு அதிகாரம் தான், 14-15 வசனம்.
ஆதாமுக்கு 7 தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியின் கிரியைகளின் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்கள் கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான்.
அந்த பரிசுத்தவான்கள் வரைக்கும் அவர் வரைக்கும் பயணமா நியாயத்து வரைக்கும் நீங்கள் நானும் இருக்கும். ஆதாமுக்கு 7 ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ அவருடைய அவக்தியா யாவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது, பகிரங்க நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரப்போகிறார். அவை தீக்கத்தரிசி இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னுமாய் பார்த்தால் இயேசு தீக்கத்தரிசியை குறித்து பார்த்தால் ஆண்டவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். அவருடைய பாடுகள் மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் பார்த்த அவருடைய வருகை குறித்து அவர் அதிகமாக சொல்லியிருக்கிறார். நீங்க வடிவா வாசித்து பார்த்தீங்கனால தெரியும், ஆனால் எல்லாவற்றையும் வாசிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு தீக்கத்தரிசியின் புத்தகத்திலே நீங்க வீட்டில் போய் 11 அதிகாரம் எடுத்து 1-9 வரையும் வாசிச்சு பார்த்தீங்களா, அதுல சில காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். 11 அதிகாரத்திலே 1-9 வரை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தா அந்த காரியங்களை குறித்து அவர் சொல்லப்படுது. ஏன்னா அந்த காரியங்களை குறித்து ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றும் அந்த காரியங்களை குறித்தும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றும் நீதியின்படி அவர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்றும் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்டியா இருக்கும் என்று சொல்லும். அதுபோல பிறகு 1000 அடசாட்சியம் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாருங்க, ஊனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும் பால் கிட குழந்தை விரியம் பாம்பேல கையை விடும். இதெல்லாம் சொல்லு சொல்லியிருக்க. அப்ப தீக்கத்தரிசிகள் அநேக சாட்சிகளை இயேசு வருகை குறித்து சொல்லியிருக்கிறார். சரி, டேனியல் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அதுல அநேக காரியங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அதை நீங்க பார்க்க முடியாது, அது பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்ட், கஷ்டமானது. ஆனால் அதை நீங்கள் வீட்டிலே நீங்கள் தேடி ஆராய்ந்து படியுங்கள், வேதம் வாசியுங்கள். 2:2 மட்டும் வாசிங்க, வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 2:2.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
ஹலோ, ஆ சொல்லுங்க. அந்திகிறிஸ்தின் ஆட்சி 69 வாரத்திலே ஆண்டவர் சங்கரிக்கப்படுவார். பிறகு 7 ஆட்சி அதெல்லாம் சொல்லியிருக்கிற தானியேல் இதுல சொல்ற பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர், அதை கவலைப்படுங்க, அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் பகிரங்க வருகை நியாய தீர்ப்பு குறித்து தானியேல் சொல்லியிருக்கார். அப்ப தீக்கதரிசிகள் இந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லியிருக்கார். அதே நேரத்திலே 5வதாக சாட்சி சொன்னது யார் தெரியுமா? அப்போ வாழ்த்து அப்போஸ்தலர் 2 அது சொன்னார், 2 தூதர்கள் கலிலிய மனுஷரே நீங்கள் என்னத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், எப்படி அவர் எழுந்துட்டு போனா அவர் மறுபடியும் தூதர்கள் சாட்சி சொல்வதற்காக அவர் வருவார். அப்ப காணாதா, இவ்வளவு சாட்சிகள் காணாதா எங்களுக்கு? அது மட்டுமில்ல, தெய்வ வசனம் தேவனுடைய வார்த்தை அநேக வாக்குமாறா சாட்சிகளை தேவன் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கார். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாடு பார்த்தால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கிட்டத்தட்ட 175 தடவைகள் சொல்லப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 104 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரமெழுதலை குறித்தும் 33 தரம் தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவின் 2 வருகை குறித்து பழைய ஏற்பாட்டிலே மாத்திரம் கிட்டத்தட்ட 39 அதிகாரங்களிலே அதிலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதிகம் 40:66 அப்படி ஒவ்வொரு அதிகாரங்களை பார்த்தா கிட்ட 929 அதிகாரங்கள் இருக்குது மொத்தம். அவர் 929 அதிகாரங்களே 1815 தடவைகள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உரையை ரகசிய வரை பயிரங்க வரை சொல்லப்பட்டது. அப்ப ஒரு அதிகாரத்தில் குறைஞ்சது 2 தரம் சொல்லப்பட்டது. சரி, புதிய ஏற்பாட்டிலே மொத்தம் 260 அதிகாரங்கள். அப்ப 260 அதிகாரங்களே கிட்டத்தட்ட 318 தடவைகள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து, ரகசிய பரிங்க வருகை குறித்து ஆணித்தரமாய் அச்சாரமாய் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டிலே வாசித்தார், அதை வாசித்த அநேக ஒரு தேவ மனுஷர் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 25-30 வசனங்களுக்கு ஒரு முறை ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கார். அப்ப பாருங்கள், வேதம் எங்களுக்கு சாட்சி பகிறது. புதிய ஏற்பாட்டில 318 தரம் சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டில 1815 தரம் சொல்லப்பட்டது. அப்ப இப்படி ஒரு விஷயத்தை 2 தரம் சொல்லுவனா அது முக்கியமானது. இத்தனை தரம் சொல்லப்பட்டிருந்தும் நாம் என்ன செய்யறோம்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சாட்சி சொல்லுகிறார்கள், தூதர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், தேவனுடைய வசனம் இந்த காரியத்திலே சாட்சி சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்படி இருக்கலாம்? ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பகிரங்கமாய் இந்த பூமிக்கு அவர் வரவே போகிறார் என்று அப்போது பார்த்த வெளிப்படுத்த ஒன்றியத்தில் அவரை குத்தினவர்களும் அவர்களை காண்பார்கள். அதே இடத்துல வெளிப்படுத்த 22:12 வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்த புத்தகம் 22:12 வசனம்,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
சரி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். யோவானுக்கு 19 வைத்து வெளிப்படுத்தும் போது கிட்டத்தட்ட அவருக்கு 90 இருந்திருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். அப்ப அந்த வயதில் அவர் எழுதும் போது இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார், கடைசி காலத்தில் எழுதியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அன்றைக்கே சீக்கிரம் வருகண்டா, இன்றைக்கு. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பார்த்தால் அவரும் அறியாத காலத்தில் வருவார் என்று மார்க்கு 13 அதிகாரத்திலே இந்த காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதே அதிகாரத்திலே 13:32 வசனத்திலே பார்த்தால் அறியாத நாளிலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசன நாளிலே காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் மத்திய எழுதும் சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்திலே பார்த்தால் அவருடைய வருகை நினையாத நாளிகையிலே, அல்லது லூக்காவிலே பார்த்தால் நினையாத நேரத்தில், எது நிமிஷத்திலேயோ எந்த நேரத்திலேயோ அவர் வரக்கூடும் என்று வேதம் சாட்சிப்படுது. ஏன் அப்ப நீங்க ஒன்று செய்யலாம், அவர் வருகை ஏன் இவ்வளவு தாமதிக்கிறது, ஏன் இவ்வளவு பிந்துறது என்ற காரியத்தை குறித்து நீங்க சிந்திக்கலாம். சிந்திருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க போறோம். ஏன் என்று சொன்னால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது நான் சொல்ல இல்ல, பேதுரு 2:3:9 வசனம், 2:3:9 வசனம்,
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி.
யார் சொல்லுகிறார்? நான் சொல்ல, அப்ப சொன்ன பேதுரு உங்களுக்கு தந்த வேதத்தில் இந்த காரியம் எழுதியிருக்கிறார் இல்லையா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 2 காரியம், அவருடைய நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். அடுத்தது 3, சபை இன்னும் பூரணமாகவில்லை, அவருடைய அவரை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்னும் பூரணமாகவில்லை. அடுத்தது இன்னும் தேவனுடைய வேளை வரவில்லை, அது பிதா ஒருவருக்கு தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது, தூதர்களுக்கோ ஒருவருக்குமே அது தெரியாது. நாளிகை இன்னும் சில தீர்க்கதரிசனம் நிறைவேறபடியால் அவருடைய வருகை தாமதிக்கிறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவருடைய நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், சபை பூரணமாகப்பட வேண்டும், தேவனுடைய வேளை இன்னும் வரவில்லை, இன்னும் சில தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறாது இருக்கிறபடியால் அவருடைய வருகை தாமதிக்கிறார். அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேல் இன்றைக்கு துள்ளிவிட்டு எத்தனை காலம், அன்று சொல்லி மத்தியில் இஸ்ரவேதேசம் துள்ளிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நாம் அப்படி இல்லையே, அதுதான் பிரச்சனை. 48 மே மாதம் 14 நினைக்கிறேன், அது என்னது ஒரு நாடாக பிரகடனப்பட்டது. இப்படி எத்தனை வருடங்களாக தொழில்விட்டு இன்னுமாய். ஆம், அப்படியான ஒரு காலத்தில் ஈரோப்பா நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஈரோப்பா நாடுகள் ஒன்று சேர்ந்து பார்லிமெண்ட் ஒன்று சேர்ந்து முன்னைக்கு ஐஸ்லாண்ட் சொன்னா ஐஸ் மிக குளிர்ந்த ஒரு நாடு, அந்த குடிமனைகள் அதிகமாக இல்லாத இடம். அந்த இடத்துல எரிமலை வெடிச்சு புகை வந்து பிளைட் எல்லாம் ஓடாவிட்டு இந்த ஈரோப்பா நாடுகள் அநேக ஒரு நாளைக்கு எத்தனை மில்லியன் நட்டமா பேப்பர்ல நியூஸ்ல பார்த்தேன், மில்லியன் நட்டம் பொருளாதார வீழ்ச்சி. கிரீக்லாந்து பொருளாதார வீழ்ச்சி நிமித்தம் ஈரோப்பா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஸ்பெயின் வரப்போகுது பொருளாதார வீழ்ச்சிக்கு. இன்னும் பல நாடுகள் வரப்போகுது. எனக்கு ஒரு ஒரு மகன் சாதி சொன்னதை குறித்து குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு முதல் ஒரு சொன்னார். முந்தினால் தான் டிஎம் இருக்கும்போது நல்ல வேலை செய்தார். தான் ஒருவர் வேலை செய்து தன்னுடைய வீட்டு வாடகை கட்டி லைட் பில் தண்ணி காசு இதெல்லாம் கட்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தும் ஒரு சிறு பகுதியை தான் மிச்சம் பிடிக்கக்கூடியதா இருந்தது. ஆனால் இந்த ஈரோ நாணயம் வந்த பிறகு தான் ஒருவேளை செய்து தன்னுடைய பில்லுகளை கட்டி வாழ்க்கை ஓட்டுவது கஷ்டமா இருக்கிறபடியா தான் வெள்ளி சென்னாறு இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவர் சொல்லுற பாருங்க, பொருளாதாரம் எப்படி நெருக்கமா வந்திருக்குன்னு பாருங்க. அது மட்டுமில்ல, பெல்ஜியத்திலே எல்லாம் ஆயத்தம், அந்த கிறிஸ்து வந்து அமர்றதுக்கு சேர் ஆயத்தம், நாடுகள் ஆயத்தம், பணம் ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். அப்படியான காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்க ஆயத்தமா? அந்த கிறிஸ்து நாட்டுக்கு எல்லாம் ஆயத்தம், நாம் ஆயத்தமா? தேவடைய வருகை இனிமாய் எப்படி இன்றைக்கு மனசு இருக்கிறார் என்று குறித்து ரெண்டு தீமத்தில ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு தீமத்தி 3 வீட்டில் போய் நீங்க வாசி பாருங்க, 1-7. எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 23 காரியங்கள் சொல்லப்பட்டது. தற்பிரியர், படப்பிரியர், வீம்புக்காரர், மேலும் கடைசி நேரத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவா? யார் அறிவா? நாங்க தான் அறியோம். அகந்து உள்ளவர்கள், தூசிக்கிறவர், தாய்தப்பன்மார்க்கு படியவர், நன்றி அறிதல் இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாபான்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லுறை பேசுகிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், தேவ பிரியராம சுகப்பொரு பிரியராய், தேவபக்தியும் வேவு சேர்த்து அதன் பலனை மறுதறிக்கலாம் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராய் இருக்கிற பெண்களுடைய வீடுகளை இப்படிப்பட்ட நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார். இப்படிப்பட்டவர்களை 23 காரியங்கள் சொல்லப்பட்டது. இது எந்த காரியம் எங்கிடத்தில் இருக்கு என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, இந்த காரியம் எப்படி இருந்தால் மத்திய எழுதின சுவிசில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சில காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 24 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் வாயினால் மொழிந்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 24 சில காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 24 என்ன சொல்ல பிறகு 24 ஏழாம் வசனத்தில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வந்தேன். எப்படி எப்படி சொல்வார்கள்? பொய்யான கிறிஸ்துவர்கள், பொய்யால கிறிஸ்துக்கள் வந்து அடுத்தது யுத்தங்களும் சித்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்களும் கேள்விப்படுவீர்கள், கொள்ள நோய்கள் தெரியுமா, பறவ காய்ச்சல் பண்டி காய்ச்சல் இல்லையா, இனிமே தெரியும். அடுத்தது பூமி அச்சுகள், ஜனவரில இருந்து நாங்க எத்தனையோ பூமி அச்சு கேள்விப்படுத்தேன், துடி துடி நடக்குது, கட்டி நடக்குது, சில்லி நடக்குது. மூன்றரை செகண்ட்ல 2,00,000 பேர் மதிச்சிருக்காங்க. 3.5 செகண்ட் நம்மளா பூமி அச்சு வந்தா 1 நிமிஷம் தான் நிக்குமா, அதுக்குள்ள இத்தனை பில்டிங் எல்லாம் விழுந்து விழுந்து இருந்து போகும். இந்தியாவில் ஒரு முறை வந்து 90,000 பேர் செத்தார்கள், அதான் ரெக்கார்டா இருந்தது. பூமியத்தில் சுனாமியை தான் சொல்லல, பல நாடுகளில் வந்தது. ஆனா கட்சியில வந்த பூமியாச்சியில 3.5 வினாடி, இப்படி 3.5 வினாடி 3.5 வினாடி 2,00,000 பேர் சரி, பில்டிங்கள் எல்லாம் விழுந்து ரோட்டுகள் எல்லாம் பிளந்து எல்லாம் பூமியாச்சிகள். அக்கிரமீதியால் அன்பு தணிந்து போதல், புதித்தல், குடித்தல், பெண் கொள்ளுதல், பெண் கொடுத்தல், இப்படியான காரியங்களை ஆண்டவர் சொல்றார். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இப்போதும் நடக்கிறது. நாம் வரும்போது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தோ அப்படியே நடக்கும். ஆண்டவரே சொல்லிட்டார், தப்பில்லாது, நிச்சயமாகவே இந்த காரியங்கள் நடக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை, ரகசிய வருகை, பகிரங்க வருகை நிச்சயமாகவே இந்த பூமியிலே வரப்போகிறது. ஆகவே ஆண்டவராகிய எக்கால துணியோடும் ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதரோடு சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது பகிரங்க வருகை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே, சாரி, ரகசிய வருகை, இது பூமியிலே அவர் இறங்க மாட்டார். ரகசிய வருகையிலே பூமியிலே அவர் இறங்க மாட்டார். எக்காடு துணியோடும் ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூரோடும் சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்ற காரியம் வேதத்தில் இருக்கு. அது மாத்திரமில்ல, அந்த வசனத்தை சொல்ல RAPTURE ரப்சர் என்று சொல்றது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அவை பரிசுத்தவான்களாக மட்டும் ஏற்படுத்தப்பட்டதான் ரகசிய வருகை. ஆகவே பரிசுத்தவான்கள் மேலே செல்வோம், இம்மைப்பொழுதிலே நாம் மறுரூபம் ஆவோம். நம்ம சரீரத்திலே என்ன மாறுதல் ஏற்படும்? 1 கொரிந்தியர் 15 52 வாசிங்க.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
பாருங்க, குழந்தைகளுக்கு எழுதுகிற பொழுது அப்ப பவுல காரியத்தை வடிவா குழந்தைகளுக்கு எழுதி வைத்துக்க, ஒரு நொடி பொழுதில் எக்கால சத்தம் துணிக்கும், ஒரு நொடி பொழுதில் நாங்கள் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வாசிங்க,
எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், எழுந்து செல்லுவோம். அந்த முதலை வாச காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கணும். அவை இந்த சரீரத்திலே ஒரு மாறுதல் நடக்கும் என்று சொல்ல, அழியாமையும் சாவாவின் சரித்து கத்தரின் சரித்திற்கு ஒப்பானதாக நாங்கள் மாற்றப்படுவோம். ஆகவே 1 கொரிந்தியர் 15:53 வாசிங்க, அங்க என்ன சொல்ற,
அழிவுள்ளதாகிய இது அழியாமையும்,
அழிவுள்ளதாகிய இது
அழியாமையும்,
அழியாமையும்
சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும்,
தரித்துக் கொள்ள வேண்டும். தெய்வ எழுதியிருக்கார், பிலிப்பில் வாசித்த அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது 3:20-21 இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுது. ஆகவே மரித்து உயிர்த்த பரிசுத்தவான்கள் நமக்கு முந்தி ஆகாயத்தில் செல்களா என்று கவனிக்க வேண்டும். அவர் முதல் எழுந்திருப்பார்கள். நீங்க 1 தசாகம் 4:15-16 வடிவ வாசி பாருங்க,
முதல் அவர்கள் எழுந்திருப்பார்கள். ரெண்டாவது உயிரோடு இருக்க நாமும் மரணமாகவோ சேர்ந்துதான் செல்வோம், ஒன்றாக தான் செல்வோம். அதுக்கான துணி முதல் அவருக்கு கேட்கும், எழுந்திருப்பார்கள், நாமும் மரணமாகப்படும், ஒரே இதுலேயே நாங்கள் செல்வோம். நீங்க வாசி பாருங்க, 14:14 வடிவ வாசி பாருங்க, அதுல வடிவ விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் ஒரு நேரத்திலே இந்த காரியத்திலே செல்லுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு என்றென்றும் இருப்பதற்காக நாங்கள் செல்வோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மறைத்தோரை உயிர்த்தெழும்பு செய்ய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். இரண்டாவது, பரிசுத்தவான்களின் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் முழுமையாக்க தேவன் பூமிக்கு வருகிறார். மூன்றாவது, பரிசுத்தவான்களின் சரீரங்களை அழிவில்லாமையும் சாவையும் தரித்துக் கொள்ளுக. அதுக்கு பின்பு அழிவு சாவு எங்களுக்கு இல்லை, மரணம் இல்லை. அடுத்தது, பரிசுத்தவான்களின் உபத்திரத்து காலத்துக்கு தப்புவிக்க அவர் வருகிறார். 21 இந்த காரியங்கள் சொல்லப்பட்டது. அடுத்தது, பரிசுத்தவான்கள் தன்னிடம் ஏற்றுக்கொள்ள என்று அவரோடு இருக்கவும் அவர் என்றென்றும் கூட இருக்கவும் அவர் வருகிறார். அடுத்தது, பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தம் பண்ண இடத்துக்கு அவர்களை அழைச்சி செல்ல தேவன் எங்களை அவருக்கு முன்னால் நிறுத்த, பிதாவுக்கு முன்னால் நிறுத்த அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அதே நேரத்தில் அந்த கிறிஸ்து வெளிப்பட தேவன் ரகசியமாய் இந்த பூமிக்கு வருகிறார். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போறோம். யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? இதுதான் கஷ்டமான காரியம் இல்லையா? யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? இது பெரிய சப்ஜெக்ட், கஷ்டம்தான், நேரம் போயிட்டு. சரி, 2 Corinthians 5:17.
இப்படி இருக்கோ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
எல்லாம் புதிதான், இதுதான் தேவை. அப்ப யார் எடுத்துக்கொள்வோம்னா, நாம் புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். நாம் மறுபடி பிறக்கிற அனுபவம், யோவான் சொல்லும் போது ஆண்டவர் 3:3 சொல்ற. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரோமர்களை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும்? வாயினாலே அறிக்கை செய்திருக்க வேண்டும். அதே நிலையிலே அவருடைய கிரியைக்கு தக்கதாக அவர் பலனளிக்க வருகிறார். அப்ப நாம் கிரியை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன வேண்டும்? உலக காரியங்களை நாங்கள் வெறுத்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் பெறாம ஒருவனும் பரலோகத்தில் வரவே முடியாது. இவையதான் அடிச்சு சொல்லு. நேற்று கத்திர கிருபால 3 பேர் நீதியை நிறைவேற்றினார்கள். ஞானஸ்தானம், ரட்சிப்பு அடுத்தது ஞானஸ்தானம், கதை இல்லை. அப்ப பேதுரு பேசுங்க போய் 3000 பேர் இதயத்தை குத்தப்பட்டவங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று உடனே சில மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும். ஞானஸ்தானம் இல்ல எடுக்காட்டி பரலோகத்தில் வரவே முடியாது. நான் சொல்ல வேதவாசன் சொல்லு, ஜீவன் எழுதி வச்சிருக்கேன். அவரால் மட்டும்தான் எங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு, அவரை இன்றி எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆகவே முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அடுத்தது, ரோமர்களது நிருபத்திலே பார்த்த 8:9 விற்பதிலே பார்த்தால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுதல் வேண்டும். ஒரு நாளைக்கு பெற்றுவிட்டு அப்படியே இருப்பதில், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆவியிலே நிரம்பி அதுக்காக நாம் வாழ வேண்டும். ஆகவே ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம் வெறு வெறு, ரட்சிப்பு அடைஞ்சா நம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும். ஆனால் அன்றைக்கு ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றுவிட்டு அல்ல ஒரு பெண்டிகோஸ் நாள் வந்து போட்டு பெற்றுவிட்டு அப்படியே இருந்து விடல. ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்துக்காக நான் தேவ சமூகத்திலே பெற்று அபிஷேகத்தில் நிறைந்து நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த பாவத்து உலகத்தை வெறுத்து இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்து அவருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். அடுத்து சொல்லப்படுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எபேசியர் 4 அதிகாரத்தில் சொல்லப்படுது முத்திரையா பெற்றது, பெற்ற அபிஷேகத்தை முத்திரையா பெற்றது. முத்திரை என்ற என்ன? போஸ்ட்ல ஒரு கடிதம் வந்து சொன்னா நீங்க எவ்வளவு பாரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம், 55 சென்ட் அல்ல 90 சென்ட் அல்ல 1 ரூபா 45 சென்ட் போட்டு அதுல முத்திரை அடிப்பான். முத்திரை அடிச்சுட்டு அது என்னது? சொந்தம். அப்ப பரிசுத்தாவியானவருக்கு நீங்க சொந்தம் என்று சொன்னா அவருடைய அபிஷேகத்துக்கு முத்திரையை நீங்கள் என்னது துக்கப்படுத்தக்கூடாது, கவலைப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். அடுத்தது கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:15 சொல்லப்படுது, நாம் அடிக்கடி எங்களை நாம் தேவசோமத்திலே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படி ஒளியில் நடக்க வேண்டும். இரவுக்குள்ளைகளாய் இல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலுக்குரியவர்களாய் நடக்க வேண்டும் என்று நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த வாழ்க்கையை மேற்கொண்டு கர்த்தர் பிள்ளைகளோடு ஐக்கியத்திலே வைத்திருப்பதிலே கிறிஸ்துவுக்கள் நாம் இருந்தால் நிச்சயமாகவே அவருக்காய் அவருடைய வருகை வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது இயேசுவை விசுவாசித்த பின்பு நாம் சொன்ன ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் கூறியிருக்கார். மாற்கு 16:14 பார்த்தா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவனே தேவனுடைய ராஜ்யத்திலே செய்ய முடியும். அடுத்தது கர்த்தரின் ரகசிய வருகைக்கு பொறுமையோடு காத்திருந்து அந்நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளும் ஜபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது, நாம் ஜபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம், லூக்கா 21 அதிகாரத்தில் இருக்கிறோம். அடுத்தது 6 தெளிந்த புத்தர்களாய் இருந்து நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயரிலும் யோவானிலும் சொல்லப்பட்டது. அடுத்தது கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாத்திரம் இல்ல, நாம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா காரியத்துக்கும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறவளாய் நான் நன்றி செலுத்துறவளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, இது உதடுகளின் கனி என்று சொல்லப்பட்டது. எபிரேயர் 15:15 உதடுகளின் கனிகளாய் நாம் தேவனுக்கு உதடுகளின் கனிகளாய் உள்ளத்தில் உண்மையாய் உணர்ந்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அவரோடு வாழ வேண்டும். அதே நாம் தாளத்தையும் நேர்த்தையும் வார்த்தைகளையும் பணத்தையும் ஞானத்தையும் ஜாதகத்தையும் நாம் தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டும், தேவனுக்காய் செய்ய வேண்டும். அப்படியா செய்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆகவே சகசி வகை பகிரங்க வருகை குறித்து ஒரு பொதுவான அடிப்படையிலே காரியத்தை பார்த்தோம். ஆனால் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் அந்த காரியத்திலே மிகவும் ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டியதாக. அது எல்லா வசனத்தையும் நாம் பார்க்க முடியல, அதுல சொல்லு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நம்ம நேற்று 2-3 வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், எச்சரிக்கையாருங்கள். அநேக காரியங்களை குறித்து தேவன் சில இடத்துல கண்டித்து உள்ளத்தை சொல்லியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நடத்துவோம். சிலர் கண்டிக்கிறேன் விருப்பம் இல்லை, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கண்டிக்கிறேன் விருப்பம் இல்லை. ஏன் உங்களை கண்டிக்கிறோம், ஏன் உங்களை இப்படி நடங்கள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் வேத வசனம் அப்படி சொல்லுது. அப்படி இருக்கிறது தான் தேவன் சமத்திலே வர முடியும், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதே இதில் நாம் தேவனுடைய வார்த்தையை ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். திருவிருந்தில நீங்கள் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்து எடுக்காட்டி தேவனுக்கு பங்கில்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கில்லை. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், விட வேண்டிய காரியங்கள் விடுங்கள். வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்து விடுங்கள். உங்களை முடியாட்டி தேவனிடத்தில் கேருங்க, நிச்சயமா தந்த எனக்கு விடுதலை இருந்த தேவன் உங்களுக்கு நிச்சயமா விடுதலை. தேவசோமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாய் சாட்சி பகிர்வதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நாம் இப்படி இருக்கிறோம் அவற்றை வருகை வருமானம். அன்றைக்கே அப்போஸ்தலர் பேதுரு பவுல் ஆய்ச்சமாயிருந்தார்கள், காத்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் தேவசமத்தில் ஒளிமினிப்போமா? நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் அவருடைய வருகை இந்த நேரத்திலே வருமானார். உன் நிலைமை என்ன? நீ எங்க இருக்கிறாய்? எங்க நிற்கிறாய்? அவர் ரகசியமா வரப்போகிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வருகைக்கு எந்த நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய சத்தம் இக்காலத்தில் நீ கேட்கும். அப்போது எடுத்துக்கொள்ளப்படுவாய். பரிசுத்தாமையா இந்த பூமியில எடுத்துக்கொள்ளப்படுவார். உபத்திர காலமாக ஆரம்பிக்கும். இந்த நாளிலே உன்னாலே எப்படி வாழ முடியவில்லை என்றால், உபத்திர காலத்தில் எப்படி நீ வாழப்போகிறாய்? கிருபையின் காலத்திலே, பரிசுத்தாவியன் உள்ள காலத்திலே உன்னால முடியவில்லை, என்னால இயலவில்லை, இப்படி இயலவில்லை என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏனோதான இருந்தாய். நீயே பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். வருக வருக என்று சொல்லி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் வரவேவில்லை என்று ஏன் தாமதிக்கிறாய் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். அவருடைய தீர்க்கசங்களா நிரம்பி கடைசி நேரத்திலே, கடைசி நிமிஷத்திலே நாங்கள் நிற்கிறோம். எவ்வளவு பரிசுத்த நடக்கையாய், எப்படியாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தவராய், ஜாக்கிரதையாய் நாங்கள் வாழ வேண்டிய நாட்கள் உண்டு மகனே. அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய காலம் உண்டு மகளே. நீ எப்படி இருக்கிறாய்? ஏனோ தான் ஒன்று எல்லாவற்றையும் பறிகொடுத்தவள் போல் துக்கத்தோடும் துயரத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிறாயே, ஏன்? எங்களுக்கு கிறிஸ்தவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் வரப்போகிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் நாங்கள் போக போகிறோம். ஒன்றை நாங்கள் கொண்டு போவில்லை. போட்டிருக்கிற நகை தொடக்கம், உடை தொடக்கம், வீடு வா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் போக போகிறோம். நீ ஆய்ச்சமா? அவருடைய வருகை வேற, நீ ஆய்ச்சமா? அவருடைய ரகசிய வருகையில கெடுக்கிற கால துணிக்கு நீ ஆய்ச்சமா? ஆய்ச்சம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தெளிந்த புத்தர்களாய் இருக்க வேண்டும். மிக 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். பாவம் உலகத்திலே பெருகி இருக்கிறோம். எவ்வளவு விழுங்கலாம் என்று கச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். அநேக காரியங்கள், அநேக உபதேசங்களை அந்த காரியத்தில் இழுக்க போகும். ஜாக்கிரதை. தேவன் சொன்ன வார்த்தையை நீ நம்பி முழு நிச்சயமாய். அப்போஸ்தலர்கள் அன்றைக்கே ஆயத்தமா இருந்தார்கள், ஜாக்கிரதையா இருந்தார்கள், கவனமா இருந்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு உமது வர வருமாண்டா உன் நிலைமை என்ன? சிந்தித்துப்பா, சீர்த்துக்கிப்பா. ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் எத்தனை வருடங்கள். அவனுடைய கிரியை தக்கதாய் அவன் பரநிலைக்கு வரப்போகிறான். நியாய தீர்ப்பு கடைசி நாளில் பகிரங்கமாக வரப்போகிறான். நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆயிரம் வருடம் சாட்சியிலே வாழ வேண்டும். பாவம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. அதெல்லாம் இயேசு தீர்க்கதரிசி கூட எழுதி வச்சிருக்கேன். இவ்வளத்தையும் வாசித்து கற்று என்ன பிரயோஜனம்? நீ எப்படி வாழுகிறாய்? தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்போதுதான் தேவன் மன்னிப்பார். இயேசுவின் ரத்தம் சக்கேல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரி ஜோவான்ல சொல்லப்பட்ட கொண்டு ஜோவான். நீ எப்படி மனம் திரும்பு, ஒப்பு கொடு, நீ ஆயத்தம் உள்ளவளா, ஆயத்தப்படுத்தவளா, நீ மாறு. அப்போதுதான் தேவன் உன்னை பிரகாசித்து செய்வார். பகலுக்குரியவனா நடந்து கொள், தெளிந்த புத்தி உள்ளவனாய். தேவன் நிச்சயமாய் இந்நாளிலே தேவன் கிருபையாய் எங்கள் ஒவ்வொருளையும் அவருடைய இரத்தவரிலே நாங்கள் ஒருவராது விடுபட இந்த வாஞ்ச விருப்பம் இதுல இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருளும் அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் எனது விருப்பம் வாஞ்ச. அதுக்குதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். தேவ சமத்திலே ஒரு விசை நாங்கள் ஜெபித்து தேவ சமத்திலே களம் செய்யணும். மா கிருபையும் இருக்கிற இந்த கத்தாவே இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே உன் சமத்திலே வருகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அமர்ந்தவரே கத்தாவே உமது ரகசிய வருகை பகிரங்க வருகை குறித்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வேத வசனங்கள் சொன்ன சாட்சிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே ரகசிய வருகையிலே யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், எப்படி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று பார்த்தோம். பகிரங்க வருகையிலே அவனுடைய கிரியை தக்கதாய் நீ பலனளிக்க வருகிறேன். ரெண்டு வருகை நிச்சயமாய் உண்டு. கிறிஸ்தவன் நம்பிக்கை அதுவே ஆண்டவரே. ஆண்டவரே ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களது வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாவதாக ஆண்டவரே கத்தாக ஒரு நொடி பொழுதில் நாங்கள் மாற்றம் ஏற்படும் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் மாற்றம் ஏற்பட ஆண்டவரே உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளாய் ஆண்டவரே கத்தாவே உமக்கு பரிசுத்தமாய் வாழுகிறவளாய் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவளாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கு வாழ்ந்து எந்த நாளும் எப்போதும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க நீ கிருபையாய் எங்களை ஒவ்வொருளையும் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியின்படி நடத்தும் இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே ஆமென். பாஸ்டர்.